إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய அம்சங்கள் சம்பந்தமான இரண்டு ஹதீஸுகளை இன்றைய பாட வகுப்பிலே நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களை இந்த பூமியிலே உருவாக்கி அழகான அமைப்பிலே எங்களை படைத்து நாங்கள் வாழ்வதற்கு தேவையான சுதந்திரத்தையும் அறிவையும் வழங்கி எங்களுடைய காரியங்களை சரிவர நிறைவேற்றுவதற்காக போதிய அளவு பலம், பொருளாதாரம், ஆரோக்கியம் போன்றவற்றை எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது இந்த வானம் பூமி அதுக்கு இடைப்பட்ட விடயங்கள் எல்லாம் வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்று கூறுகிறான். அப்படின்றால் என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக வேண்டிதான் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்ல வருகிறான். சில ஆட்கள் ஒரு செயல்களை செய்வார்கள், அதுல சில விளையாட்டுத்தனங்கள் இருக்கும், அது ஒரு பயனற்றதாக காணப்படும், அதனால் அதற்கு மதிப்பு இருக்காது. செயல்கள் ரொம்ப பெருமதியானதாக காணப்பட்டாலும் அதனுடைய குறிக்கோள்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது என்று சொன்னால், அது எவ்வளவு திறமையான செயல்களாக இருந்தாலும் அதிலே ஒரு மதிப்பு இருக்காது. திரும்பவும் ஒரு சீரியஸாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவர் எவ்வளவு தான் அழகான முறையிலே அதை கட்டமைத்தாலும், ஆரம்பத்திலே ஒரு புள்ளி போடப்பட்டுன்னு சொன்னா அதற்கு அந்த மதிப்பே இருக்காது. அதனால்தான் அல்லாஹு தஆலா படைப்பின் துவக்கத்திலிருந்து அதை உண்மை தன்மையை சொல்கிறான். ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமி பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்திருக்கிறானே, அது விளையாட்டாக படைக்கவில்லை, குறிப்பிட்ட ஒரு குறிக்கோள் இருக்கிறது, அதற்கான அர்த்தம் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த உலகத்திலே எச்சரிக்கையோடு சீரியஸாக இருந்து கொள்ளுங்கள் என்று தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயத்திலும் சொல்கிறான். மார்க்கம் என்று வரும்போது அதில் கேளிக்கைகள், விளையாட்டுத்தனங்கள், குறும்புத்தனங்கள் எல்லாம் இருக்க முடியாது. அதனால்தான் நபி அவர்கள் உபதேசம் பண்ணும் போதும் கூட அவங்களுடைய முகம் பாவனை எல்லாம் ஒரு உருக்கமானதாக, படைகளை எச்சரிக்கக்கூடியதாக தான் காணப்படும். ஏனால் பொறுப்பு அமானிதத்தை மனிதன் சுமந்திருக்கிறான். வான பூமி போன்ற பெரும் பெரும் படைப்புகள் படைக்கப்படுவதற்கு பிறகுதான், படைக்கப்பட்ட பிறகுதான், பிந்தி வந்த படைப்பு தான் நாங்கள் எல்லாம் மனிதர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த வான பூமி அதுக்கு இடைப்பட்டவைகள் எல்லாம் வீணு விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை. இதே நேரத்தில் வான பூமி அவைகளுக்கு மத்தியில அமானிதத்தை சுமந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். வான பூமிக்கு இடைப்பட்ட அந்த பூமியிலே உள்ள அந்த படைப்பில் ஒன்றுதான் மலைகள், பெரும் பெரும் மலை தொடர்கள், இவைகளை அனைத்தையும் கேட்டான். இன்ன அரல் சமாவாத்தி வல்லார் வல் ஜிபால் இல்லல், அந்த அமானத்தை இன்ன அரல்னல் அமானத்தை அலசமாவாத் இவள் அருள் வல் ஜிபால், வானம் பூமி மலைகளுக்கு மத்தியிலே இந்த அமானிதத்தை எடுத்து நாம் சுமந்து கொள்கிறீர்களா என்று எடுத்து காட்டினோம். அபைன, அவைகள் என்ன செய்து விட்டன, மறுத்து விட்டன. அவற்றை தமக்கு மேலே தூக்கி சுமப்பதற்கு அவைகள் மறுத்து விட்டன. நாங்கள் எவ்வளவுதான் பிரமாண்டமான படைப்பாக இருந்தாலும் இவைகளெல்லாம் இம்மால் சுமர்க்க முடியாது. எதற்கு அவைகள் மறுத்து விட்டன என்று சொன்னால், பின்வாங்கி விட்டது என்று சொன்னால், பயந்ததுதான் காரணம். ஆனால் பிந்தி வந்த படைப்புகளாக உள்ள மனிதர்களாகிய நாங்கள், வஹமலகல் இன்சான், மனிதன் அவற்றை சுமந்து கொண்டான். பின்விளைவு தெரியாமல், அதனுடைய பாரதூரம் விளங்காமல் அமானிதத்தை சுமந்து கொண்டான். இன்னஹு கானு லலூமன் ஜஹூலா, அவன் மடையனாகவும் அநியாயக்காரனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா முழு மனிதர்களும் அப்படி கிடையாது, மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் மடையர்களாகவும் அநியாயக்காரர்களாகவும் மொத்தத்தில் வழிகட்டு போனவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் தான் சரியான முறையிலே பொறுப்புணர்வோடு அதை சரியாக உணர்ந்து இதை எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் நபி அவர்கள் பயந்து அமானிதத்தை சுமந்திருக்கிறோம் என்று பிறருக்கு எத்தி வைக்கும் போதும் கூட ஒரு சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு உருக்கத்தோடு ஒவ்வொரு உரைகளும் அவர்களுக்கு காணப்படும். அதுபோன்றுதான் அதை கேட்கக்கூடிய நபித்தோழர்களும் அன்றிருந்த காலத்திலே அவர்கள் ரொம்பவும் ஒரு ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை கவனமாக எடுத்து நடந்தார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிடக் கூடாது. நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக தான் காணப்பட வேண்டும் என்பதில் தான் கவனம் இருந்தது. ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு ஹதீஸ் அபூதாவுத் என்ற இலக்கத்திலே 3597 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மூன்று வகைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நபி அவர்கள் ஆரம்பத்தில் தொடுக்கும் போதே விஷயத்தை சொல்லித்தான் சொல்கிறார்கள். ஏனைய ஹதீஸிலே மூன்று சகாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த செய்தியிலே இந்த மூன்று சாரார்கள் என்ற வாசகத்தை நபி அவர்கள் சொல்லவில்லை. மூன்று சாரார்களை விளக்கியே சொல்லிவிட்டார்கள். நேரடியாக விஷயத்துக்கு இறங்கியே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி கூறினார்களோ அப்படியே நான் உங்களுக்கு வாசித்து விளக்குகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாலத் சஃபா அத்துஹு தூன ஹத்தின் மின் ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய வரம்பை மீறியதற்குரிய தண்டனையை தடை செய்ய எவர்கள் பரிந்து பேசினால், அல்லாஹ்வுடைய வரம்பு இருக்கிறது, அதை ஒருவர் மீறிவிட்டார், அதுக்கு தண்டனை இருக்கிறது. ஏதாவது ஒரு உலகத்திலே ஒரு நடவடிக்கை, அதை கொடுப்பதற்கு போகும்போது அவரை குற்றவாளி என்று சாட்டப்படுகின்ற நேரத்திலே குறுக்காக வந்து பரிந்து பேசுகிறார், அப்படியெல்லாம் கிடையாது என்று அவரை நிராபராதியாக ஆக்குறார் என்று சொன்னால், பக்கத்து லாத்தல்லா, நிச்சயமாக அவர் விஷயத்திலே அல்லாஹ் போர் தொடுத்து விட்டான். யார் விஷயத்திலே? குற்றவாளி விஷயத்திலேயா? கிடையாது. குற்றவாளி அவருக்காக யாரெல்லாம் பரிந்து பேசுகிறார்களோ, அவருக்கு ரெக்மெண்ட் செய்கிறாரோ, அவரோடு அல்லாஹு தஆலா போர் தொடுத்து விட்டான். அப்ப இது அல்லாஹ்வுடைய ஆத்திரத்தை தூண்டக்கூடிய ஒரு அம்சமா? இது அநேகமாக 72 பிரிவுகளிலே பல்கி பெருகி காணப்பட்டாலும் சத்திய கூட்டத்துக்குள்ளும் ஒரு சிறு பகுதியாக காணப்பட வாய்ப்புள்ளது. அப்போ 72 பிரிவுகள் அவர்கள் எவ்வளவுதான் உலக விஷயத்திலே நேர்மையாக நடந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல் விஷயத்திலே ஹலாலான முறையில் சம்பாதித்து ஏழை எளிய மக்களுக்கு வாளி வழங்கினாலும் சரி, நல்ல முறையிலே பிறரோடு அழகிய பண்போடு நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நரகம் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கவனம் முழுக்க சத்திய கூட்டத்திற்கு தான் பெரும்பான்மையாக இருந்து அல்லாஹ் தஆலா இவ்வாறு விவரிக்கின்றான். ஏன்னா அவர்கள் தௌபா செய்து மீள்வதை விட அவர்கள் சத்தியத்தை ஏற்று ஈமான் கொண்டு இதுக்குள் நுழைவது கடமை. 72 பிரிவுக்கு அவர்கள் ஒரு கூட்டமாக ஆக வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா கெட்டவர்கள் கெட்டு போய்விட்டார்கள், நல்லவர்கள் ஒருபோதும் என்னுடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தூதர் மூலமாக இப்படி ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் விடுக்கின்றான். ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் என்று கண்டறியப்படுகிறார் தலைமைத்துவத்தால். எதற்கு கண்டறியப்படுகிறார்? அப்போதான் சத்திய கூட்டத்தை சீராக கொண்டு போக முடியும். குற்றவாளிகளை, அயோக்கியர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் செய்ததை செய்யுங்கள், முஸ்லீம்கள் நீங்களும் செய்ததை செய்யுங்கள் என்று வைத்துக் கொண்டிருந்தால் சத்திய கூட்டத்தை சரியான முறையில் கொண்டு போக முடியாது. அதிலே குழப்பங்கள் வரும். நம் நல்லமல்களை நம்பிக்கையோடு செய்ய முடியாது. சைத்தானுடைய ஆதிக்கம் ஊடுருவல் அதுக்குள் இருக்கும். தலைமைத்துவத்துடைய கடமை என்னவென்று சொன்னால் அதை பிரித்து நீங்கள் குற்றம் செய்தவர் தான் என்று அல்லாஹ்வுடைய சான்றை வைத்து நிறுவ வேண்டும். அவரை திருத்த வேண்டும். அவரை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்போ சைத்தானுக்கு அதிலே வேலை இருக்காது. சைத்தானை ஒட்டுமொத்தமாக சத்தியத்திலிருந்து துரத்தினால்தான் நிம்மதியான முறையிலே சொர்க்கத்திலே வெற்றியடைய முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா சில விசாரணை வழிமுறைகளை உரிய முறையில் வைத்திருக்கிறான். ஒருவர் ஒரு குற்றத்தை கண்டுவிட்டார், அவரிடம்தான் போய் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு பின்னால் குசு குசு என்று பின்னால் இப்போ மத்தாக்களுக்கு சொல்வது, ஆட்களை தூண்டி விடுவது, அதிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவது என்று வரும்போது தலைமைத்துவத்திலே சில விசாரணைகள் வரும். அப்போ சரியான முறையிலே அவரும் ஒரு மனிதர் தான், தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு கஷ்டப்பட்டு சரியான முறையிலே ஆய்வு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வந்து குற்றத்தை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அதை சொல்லும் போது அவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் எந்த அளவுக்கு, அல்லாஹ் அவருக்கு போர் தொடுத்து விட்டான் என்று வருகிறது. புகாரியிலே வருகிறது எப்படி என்று சொன்னால், வட்டி உண்ணக்கூடியவர்கள், வட்டியை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் விஷயத்திலே ஹர்பி மினல்லாஹி வரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வோடும் தூதரோடும் என்ன செய்து விட்டார்கள், யுத்தம் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்று வருகிறது. ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனோடு போர் தொடுத்து விட்டால் என்றால் அதுக்கு பிறகு அவனுடைய கதை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். குற்றவாளி என்று தெளிவான பின்னர் அவரைத்தான் திருத்த வேண்டுமே தவிர அவரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் முயற்சி செய்ய முடியாது. எதற்கு நாங்கள் அவரை குற்றவாளி என்று திருத்துவதுதான் அவரை காப்பாற்றுவது. குற்றவாளி இல்லை என்று அதை மறைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு நிகராக இவர் என்ன செய்து விட்டார், போரை ஆரம்பித்து விட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அதற்காக வேண்டி ஒருவனை குற்றவாளியாக ஆக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்க முடியாது. பின்னால் அந்த ஹதீஸிலே நபியர்கள் சொல்கிறார்கள், அது வேறு விஷயம். ஒருவன் எந்தவித குற்றமும் கிடையாது, ஆனால் எங்களுக்கு பார்க்கும் போது சந்தேகம் வருகிறது, இவன் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு யூகம் பண்ணுகிறோம். அது மாபெரிய ஒரு தண்டனையை கொண்டு வரும். ஆகவே நீதமாக நியாயமாக நடக்க வேண்டும். எங்களுக்கு அறிவில்லை என்பதற்காக வேண்டி நாங்கள் அடுத்தவனுடைய வரம்பிலே கை வைக்க முடியாது. ஒருவன் கெட்டவனாக இருந்தால் அதை கெட்டதாகத்தான் சொல்ல வேண்டும், நல்லவன் என்றால் அது நல்லதாகத்தான் சொல்ல வேண்டும். ரெண்டையும் குழப்பி அடித்து புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினால் அது அல்லாஹ்வுடைய போர் தொடுப்பதற்கு சமதாகும் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாசம பி பாத்திலின், யார் அசத்தியத்திலே இருந்து கொண்டு வாதாடுகிறானோ, வஹுவ யஅலமுஹு லம் வஹுவ யஅலமுஹு, அதை அறிந்து கொண்டு பொய்ந்து தெரிந்து கொண்டே விவாதம் பண்றது என்று ஒரு விஷயம் இருக்குது. பொய்ந்து தெரியாம ஒரு மடத்தனமாக கதைப்பதும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், பொய் என்று தெரிந்து கொண்டே ஒருவன் விவாதம் செய்தால், வாதிட்டால், லம் எஜில் பி சகத்தில்லா, அவன் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் நீங்காமலே இருக்கும். எதுவரைக்கும், ஹத்தா என்ஜி அன்ஹு, அவர் அந்த விஷயத்திலிருந்து விடுபெறும் வரைக்கும். இதுல ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டும், பாத்தில் என்றால் என்ன? உண்மை இல்லாதது, கற்பனையானது. இது நிறைய 72 பிரிவிலே காணப்படும். சத்தியத்திலே பெரும்பான்மையாக இருக்காது. சத்தியம் இதுதான், 72 நரகம், ஒரு கூட்டம் சொர்க்கம், அதனுடைய அடையாளம் ஜமாத்துல் முஸ்லிமே, அதற்கு ஒரே ஒரு தலைமை தான் இருக்கும். அவருக்கு குரான் சுன்னாவுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்திலே விருப்பிலும் வெறுப்பிலும் முடியமான வரைக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்பதற்காக பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் பைஅத்து செய்தே ஆக வேண்டும். அதான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது. இது போன்ற சத்தியத்தை தெரிந்து கொண்டு அதெல்லாம் என்னால் ஏற்க முடியாது என்று எவன் வாதம் செய்கிறானோ அவன் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கும், அவன் அதை விட்டு நீங்கும் வரைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சத்தியத்தை விளங்குவதற்கு எப்படி ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுக்கிறான் என்று பாருங்கள். விவாதம் செய்யாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவன் இருந்தாலே சத்தியம் விளங்கிவிடும். அப்ப அல்லாஹ் கோபம் இல்லை, அல்லாஹ் அருள் தான் செய்கிறான். அவனுக்கு மௌத்தா போகும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அருள் செய்கிறான். விவாதம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துடும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்களுடைய உள்ளங்களுக்கு நாம் கூட்டை போட்டு விடுகிறோம், அவர்களால் விளங்க முடியாது. கூட்டு போடப்பட்டு விட்டால் காரியம் முடிந்து விட்டது. அடுத்த கட்ட வேலையை அல்லாஹ் பார்த்து கொண்டு போவானே, திறந்து வைத்திருக்கிறான், எப்பவாவது நுழைந்து திருந்துவானன். இவன் வாதம் பண்ணி வாதம் பண்ணி அல்லாஹ்வுடைய அந்த ஆத்திரத்தை தூண்டி கொண்டிருக்கும் போது, எதுவரைக்கும், அவன் அறிகின்ற வரைக்கும், சத்தியம் இதுதான் தெரியும் அவனுக்கு, தெரிந்து கொண்டே வாதிக்கிறான். இது அப்படியே சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். சத்தியத்தில் இருப்பார்கள், ஆனால் பொய்யான நிலைப்பாட்டிலே இருப்பார்கள். தான் இருக்கு செஞ்ச செயல் பிழைதான், நாம் அநியாயம்தான் செய்துவிட்டேன், இவருடைய உரிமையை பறித்து விட்டேன், அவருடைய மானத்தை வாங்கிவிட்டேன் என்று அவனுக்கு தெரியும். வஹுவ யஅலமுஹு வருகிறது, தெரிந்து கொண்டு அதை விடாபுடியாக பிடிவாதமாக அவன் வாதம் செய்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், முத்திரை போட்டு விடுவான், அல்லாஹ் காப்பாத்தணும். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த வாதாட்டத்தை ஒருவன் வாதாடாமல் விட்டு விட்டாலே உண்மையை லேசான முறையில் விளங்கிடும். அப்ப அல்லாஹ்வோட கோபமும் இருக்காது, அவனும் சரியான முறையில் திருந்திடுவான், அவன் உண்மையின்படி அவன் நடப்பான். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் நீங்கும் வரைக்கும், எதிலிருந்து, அந்த பொய்யான வாதாட்டத்திலிருந்து நீங்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த கோபம் அவன் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். இது எல்லாத்துக்கும் நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். பொய்யானது என்று எது நம்மளுக்கு தான் முதலாவது தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்மு, பாவம் என்பது, மா ஹாக்கஃபி சதரிக்க, உன்னுடைய நெஞ்சத்தை உறுத்தக்கூடியது. அதை மறை அல்லாத அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உள்ளத்தில் மறைத்திருப்பதையும் அதற்கு மாற்றமாக வெளிப்படுத்துவதையும் நாம் அறிவோம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அதை நாங்கள் தெரிஞ்சோம்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், இவனுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வோம் என்று வரும்போது அல்லாஹ் தாலா அவன் மீது என்ன செய்கிறான், இறக்கப்படுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டாமல் இருந்தாலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நாங்கள் தப்பி விடுவோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், சைத்தானுடைய வழியிலே நாங்கள் படமாட்டோம். அடுத்ததாக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கால ஃபி முஃமினின் மா லைஸ ஃபீஹி அஸ்கனுஹுல்லாஹு ரதுகத்தல் ஹபாலி ஹத்தா யக்ருஜ மிம்மா கால. ஒரு மூமின் அவனை பற்றி, ஒரு விசுவாசியை பற்றி அவரிடத்தில் இல்லாத ஒன்றை யார் கூறுவாரோ, அந்த அவதூறுக்குரியக்குரிய தண்டனையை அவன் பெற்று அந்த பாவத்திலிருந்து அவர் பரிசுத்தம் பெறாத வரைக்கும் இரத்தம் சீல் ஆகிய அந்த சகுதியிலே அவன் இருப்பான். எதுவரைக்கும், அந்த அவதூறு சொன்ன விஷயத்திலிருந்து அவன் வாபஸ் பெறும் வரைக்கும். இது புதிய விஷயம், நாங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மூமினை பத்தி இல்லாத ஒன்ன சொன்ன அவதூறு, இருக்கிற ஒன்ன பேசினா புறம் என்று அப்படியே போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஒரு படி இறங்கி அவதூறு பேசினதுக்கு என்ன தெரியுமா தண்டனை, குர்ஆனில் வருகிறது, 80 கசையடி. அதுவும் இந்த காலத்தில் நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதனால் அவதூறு பற்றிய ஒரு பயம், அந்த விளைவின் உள்ள எச்சரிக்கை எங்களிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. சர்வசாதாரணமாக சொல்லாத ஒன்றை சொன்னதாக, ஒரு அடி ஒரு சகோதரர் செய்யாத ஒன்றை செய்ததாக இவராகவே கற்பனை பண்ணி கொண்டு இட்டு கட்டி விடுவார். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இவருக்குரிய தண்டனை 80 கசையடி, அது பெறாத வரைக்கும் இவர் சகதியிலே இருந்து கொண்டிருப்பார். என்ன சகதி, நரகவாசிகளுடைய சீல், நரகவாசிகளிடம் இருந்து வரக்கூடிய, வழிந்து வரக்கூடிய இரத்தம், ஒரு ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அவர் இடத்தை விட்டும் இடத்தை அவர் கடந்து நீச்சல் அடித்து போவார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்கிட்டும் நகர இயலாத அளவுக்கு உள்ளதுதான் சகதி, சேறு. அந்த சேறு இரத்தம் சீல் ஆகியவற்றினால் ஆனது. அப்ப நரகத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பார், தௌபாவுக்குரிய தண்டனையை அவர் அடையாத வரைக்கும். அப்ப தௌபாவுக்குரிய தண்டனையை இந்த உலகத்திலே ஒருவர் பெற்றுவிட்டால் அவர் தப்பி விடுவார். அப்ப என்ன அர்த்தம் இருந்து விளங்குகிறது, ஒரு சகோதரரை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறை ஒருவர் சொன்னால் இந்த ஹதீஸை கேட்ட பிறகு அவர் உடனே போய் எனக்கு 80 கசையடி அடியுங்கள் என்று தண்டனை வாங்கணும். அது ஒன்றும் தான் தௌபா, பெய்த அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்துல கையை பிடித்து முவானக்கா செய்வதெல்லாம் மன்னிப்பு கிடையாது. எது எதுக்கெல்லாம் அவதூறுக்குரிய பாவங்களுக்கான பரிகாரம் இருக்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஒருவருடைய ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரிடமிருந்து ஒரு பொருளை பறித்து விட்டார், அது பாவம். தனியாக 4 சுவத்துக்குள் இருந்து கொண்டு அஸ்தகஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி என்று சொன்னால் சரியாது, உரிய முறையிலே அந்த பொருளை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். வெளிப்படையிலே செய்திருந்தால் அதை பகிரங்கப்படுத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். குர்ஆனிலே தான் இருக்கிறது, இல்லாமன் தாப எவர் தௌபா செய்து பையனு தெளிவுபடுத்தணும், வஸ்லஹு திருந்தணும், சத்தியத்தை மறைத்ததுக்குரிய அந்த விஷயமும் வருகிறது அதில். அப்போ ஒருவர் சம்பந்தப்பட்டு விட்டால் அது பெரும்பாவத்துக்குள்ளது. அப்ப நபி அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவர் அவதூறு சொல்லிவிட்டு அதற்குரிய ஹத்து அதை அவர் பெறவில்லை, அப்ப என்ன நடக்கும், மறுமை நாளிலே சகதியிலே இருப்பார், அது இரத்தமும் சீலும் உள்ளது. ஒரு நல்ல ஆட்களுடைய இரத்தம் சீலா இருந்தாலும் பரவாயில்லை, முழுக்க முழுக்க நரகவாசி உயிரினங்களிலே மிக கேவல கெட்டவர்களுடைய இரத்தமும் சீலும், அது தண்டனையினால் கொடூரமாக கிழிக்கப்பட்டு அது வழிந்து ஓடி அதிலே இவர் என்ன செய்வார், கேவலங்கட்டு அதிலே மூழ்கி காணப்படுவார். அப்ப படுதூறு ரொம்ப மோசமானது. அப்போ இந்த படுதூருக்குரிய பரிகாரம் யாரிடம் யாரை பத்தி சொல்லப்பட்டதோ உடனே அவர் அதற்குரிய பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்து இந்த உலகத்திலே மீள வேண்டும். அப்ப நாங்க தான் எங்களுக்குள்ள பரிசோதனை செய்து பார்க்கணும், நாம் யாரை பத்தி இல்லாத புள்ளாது சொன்னோம். சாட்சி இருக்காது, சாட்சி பொய் சாட்சிகள் வேறு, அவர் செய்தே இருக்க மாட்டார், ஆனால் படுதூர் சொல்லியிருப்போம். யோசிக்கணும், ஏனென்றால் மறுமையில சொர்க்கம் இருக்குது, நாங்க செய்த நன்மைக்குரிய பலன் இருக்குது, ஆனால் இது எத்தனை வருஷம் அவர் சேரு சகதியில் இருப்பாரு, சீலுக்குல அவர் எப்படி எத்தனை வருஷம் இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அந்த தண்டனையை அனுபவித்து விட்டு தான் அவர் என்ன செய்வார், போவார். அப்போ அந்த நிலைமை தேவையா நமக்கு? அப்ப நாம என்ன செய்யணும், உடனே இந்த உலகத்துல என்னென்ன பரிகாரம் இருக்குதோ அதை தேடிக்கொள்ளணும். இப்படி நபி அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய இந்த விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க, மூணு விஷயம். ஆகவே நாங்க இதுல இருந்து படிப்பினை பெறக்கூடிய விஷயம் என்ன ஒன்று சொன்னால், ஒருவர் குற்றவாளிதான், திருந்த வேண்டும் தான் என்று வரும்போது அவரை நியாயப்படுத்தி அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண கூடாது. அவரை திருத்தி அவரை நல்ல முறையில் அவரை தௌபா பண்ண வைக்கணும். அதே போல தான் பிழையில தான் இருக்கிறேன் என்று தெரிந்தால் வாதாட்டத்தை விட்டு விடணும், வாதாடக்கூடாது. அறிவு அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறான், அதற்காக வேண்டி வீணாக இந்த வாதாட்டத்தில் அதை வைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அல்லாஹ் தந்த ஆற்றலை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தான் செலவழிக்க வேண்டும். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக்க ஃபஹ்தீஸ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டும். அப்படியே மாற்றி அப்படி செய்ய போய் தான் நிறைய பேர் இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறி போயிருக்கிறாங்க. அவங்களோட ஆரம்பகால ஹிஸ்டரிகளை எடுத்து பார்க்கும்போது ஒருத்தனை குற்றவாளி ஆக்கணும், அல்லது தன் பக்கம் புல இருந்தாலும் அதுக்காக வாதாடணும், இப்படின்னு அல்லாஹ்வுடைய அறிவுகளை பயன்படுத்தி வந்தவங்க தான். சொந்த தேவைக்காக வேண்டி மிம்பர் மேடையை பாவிக்கிறது, யாரோ ஒரு ஆள் மேல குரோதம் இருக்கும் அதை மிம்பர் மேடையில காட்டுறது, ஏண்டா அவங்களுக்கு திரும்ப கதை கேளாதே, திரும்ப அவங்க ரீப்ளை பண்ண முடியாது, ஜும்மா பாலா போயிடும். அதற்காக வேண்டி தன்னை வக்கிரமங்களை தீர்த்தி கொள்றது, தன் பக்கம் புல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற இல்லை, இப்படியெல்லாம் நிறைய சாரார்கள் இருந்தார்கள் ஆரம்பத்தில். அல்லாஹ் தஆலா அவர்களை கழிவுகளை போல அகட்டி விட்டான். இப்போ அட்ரஸ் இல்லாத அளவுக்கு யாரை நம்பி போனாங்களோ அவங்கள கைவிட்டு ஒவ்வொரு பகுதிகளிலையும் பிச்சடிச்சு தெரிகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சுக்கிறான். இது போன்ற நிலைமை எங்களுக்கும் வரக்கூடாது. அப்ப எங்களுக்கு தெளிவாக உண்மை தெரிந்த பின்னர் வாதிடுவதை விட வேண்டும், சீர்திருந்த வேண்டும், பிறரையும் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு பயனளித்தால் சரி, பயனளிக்காவிட்டால் விட்டு ஒதுங்க வேண்டும். இப்படி நடந்தால் அல்லாஹ்வுடைய ஆத்திரத்துக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம். அதே போலதான் கடைசியாக சகோதரத்துவ உறவுகளை உடைக்கக்கூடியதுதான் படுதூர். நடந்திருந்தால் அதுக்கு தண்டனை வேறு, நடக்காவிட்டால் அவனுடைய பாரதூரம் வேறு. அவனை சேரு சகதியிலே அல்லாஹ் தஆலா மூழ்கடித்து எத்தனை வருஷம் ஆக்கி வைப்போனா அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது, அப்படி ஆக்கி வைக்கத்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். முஸ்லீமாக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால் அது வேறு கதை, அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க, அப்படி நரகத்துக்கு போவாங்க, தண்டனை அனுபவிப்பாங்க, அனுபவித்து போட்டு போவாங்க. விபச்சாரம் செஞ்சிருந்தா அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பான், நரகத்தில் கிடப்பான். அதே போல வேறு வேறு தண்டனைக்குள்ள ஸ்பெஷல் தண்டனைகள் நரகத்தில் இருக்குது, எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சு நரகம் போயிடுவான். சொர்க்கவாசியாக இருந்தால் இதே இந்த தண்டனையை அனுபவித்து விட்டு அவன் சொர்க்கம் செல்வான். இந்த மாதிரி துர்ப்பாக்கியமான நிலைமைகள் எங்களுக்கு வரக்கூடாது. அதனால் தான் முன்கூட்டி அல்லாஹ் தஆலா இப்படி பாட வகுப்புகளின் ஊடாக எங்களுக்கு உண்மைகளை புரிய வைக்கிறான். இது அபுதாபிதிலே 3597 இலக்கத்திலே நம்பகமான தரத்திலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இது பற்றிய விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி பிற சகோதரர்களுக்கும் இதை அழகான முறையிலே ஞாபகம் ஊட்டி சரியான முறையில் நடக்க அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவானாக. அக்கூலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும்.